உங்களுடைய வேத புத்தகத்துல முதலாவது பேதுரு நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்க. முதலாவது பேதுரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். 19-21 வசனம் வரையும். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இன்றைக்கு வந்து உலகம் பூராவும் இந்தியாவிலையும் கூட சபைகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் இந்த ஈஸ்டர் சண்டே அப்படின்னு அவங்க அந்த நாளை கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பான், சரிங்களா? இது ஒரு பெரிய பிரச்சனை. எப்பவும் பார்க்கறது கிறிஸ்துமஸ் இருக்கா, ஈஸ்டர் இருக்கா, நல்ல வெள்ளிக்கிழமை இருக்கான்ட்டு போயிட்டே இருக்கும். என்னத்தா படிச்சு என்னத்தா சொன்னாலும் அது போகாது. ஆனா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி வந்து வேதத்துல எங்கேயுமே எங்கேயுமே இந்த நாட்களை சிறப்பா ஒரு பண்டிகையை போல பயன்படுத்தி கொண்டாடும்படியாக ஒரு இடத்துலயும் இல்லை. நான் ரொம்ப கிறிஸ்தவன் ஆன நாள்ல இருந்து வாட்சி பார்த்திருக்கிறேன், என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க ஏதும் சிறப்பா ஞானம் இருந்து கண்டுபிடிச்சீங்கன்னா காட்டுங்க, நானும் திருந்திக்கலாம் இல்லையா? யாருமே திருந்திக்கலாம். ஆனா இல்ல, ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு விசேஷமான நாளாக ஆண்டவர் நாம் அதை பயன்படுத்தும்படியாக நம்ம கேட்டு கொண்டிருக்கிற ஒரு நாள், அது வாரத்துல ஒரு தடவை மறக்காம வருகிற நாள் ஓய்வு நாள் பாத்தீங்களா. அது மறக்க முடியாது, அது படைப்புலயே ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாள்ல அவர் என்ன பண்ணிருக்கிறார், தானே ஓய்வு எடுத்து தன்னுடைய மக்கள் பார்க்கும்படியாக செய்து அதை ஏதேன் தோட்டத்திலையும் ஓய்வு நாள் இருந்திருக்கு. பாவத்துக்கு முன்பும் பாவத்துக்கு பின்பும் தொடர்ந்து இருக்கும்படியாக அந்த நாளை விசேஷமாக நமக்கு கொடுத்து, நான் 2 பேர் 3 பேர் கூடி வருகிற பொழுது சபையை குறித்த வார்த்தைகள் நான் அங்கு வந்து இருக்கிறேன்னு சொல்லி அந்த தேவன், திருத்துவ தேவன் நம்ம மத்தியில வந்து இருக்கிறதா சொல்லி இருக்கிற இந்த அருமையான நாள் ஓய்வு நாள் மட்டும்தான். வேற நாட்கள் நமக்கு சேர நாட்கள் இல்ல. பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு, 1-2 இல்ல, எத்தனையோ சேர நாட்கள் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தடவை சிலுவையில் மறித்து அந்த பழைய ஏற்பாட்டு சொன்ன அத்தனை காரியங்களையும் நம்ம நிறைவேற்றி இனிமே அந்த பண்டிகைகளுக்கெல்லாம் அவசியம் இல்லாதபடி ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதித்து கடைசி வரையும் வாழும்படிய கொடுத்திருக்க. அப்படின்னா நீங்க திடீர்னு வச்சு அப்பா பிரச்சனை போச்சு, இனிமே அதெல்லாம் நினைக்க தேவையில்ல, குட் ஃப்ரைடே வேணா, ஈஸ்டர் வேணா அப்படின்னு வச்சாங்க. இப்ப குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்மஸ் நாளத்தான் நம்ம பண்டிகையா கொண்டாடாவிட்டாலும் அவசியம் இல்லை என்றாலும் அந்த நாள்ல அந்த நினைச்சு பார்க்கிற அந்த காரியங்கள் நடக்காம இல்ல, ஒரே தடவை நிகழ்ந்து இருக்கிறது. இயேசுடைய வார்த்தை, அவர் பிறந்தாருங்கிறது யாரும் மறக்க முடியுமா, மறுக்க முடியுமா? முடியாது. அவர் பிறந்திருக்காவிட்டால் நம்முடைய கதி என்ன ஆயிருக்கும்? அவர் பிறந்தார். அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் பூராக, நல்ல வெள்ளிக்கிழமையில மட்டும் இல்ல, வாழ்நாள் பூராக துன்பப்பட்டார். இறுதியாக சிலுவையில் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆவியை விட்டார்னு பார்க்க, அந்த தேவன் 3வது நாளிலே, தன் மறித்து 3வது நாளிலே, ஓய்வு நாளிலே, காலையிலே உயிர் தெழுந்திருக்கிறார். ஆகவே அவர் பிறந்ததையும் அவர் பட்ட துன்பங்களையும் அவர் உயிர் தெழுந்ததையும் நம்ம மறக்க முடியாது. ஏன், அது சுவிசேஷத்தின் அடிப்படை உண்மைகள். இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு இல்லை என்று சொல்லுகிறவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அந்த உண்மைகளை மறக்க முடியாது. அந்த உண்மைகளை வருஷத்துல ஒரு நாள்லயே நினைச்சு பாக்குறது இல்ல, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நினைத்து பார்க்க வேண்டிய சத்தியங்கள் உண்மைகள் அவை. அதுவும் மட்டுமில்லாம அவர் உயிர் தெழுந்தது மட்டுமல்ல, அது அவசியமானது சுவிசேஷத்துக்கு. அவர் உயிர் தெளிந்த அந்த தேவன் அவர் உன்னதத்திலே மகிமைப்படுத்தப்பட்ட அதையும் மறந்துடக்கூடாது, அதுவும் அவசியம் சரிங்களா. அப்ப ஆகவே அந்த உண்மைகளை இன்னைக்கு சிந்தித்து பார்த்தேன், இந்த ஆராதனை வேலையில உண்மைகளை சிந்தித்து பார்ப்போம். அதுதான் இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. என்ன சொல்லுகின்றன? அவர் உலக தோட்டத்துக்கு முன்பே குறிக்கப்பட்டவராயிருந்து தம்மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த வசனங்கள் காணப்படுகிற சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்காம இருக்க முடியாது. பேதுரு அப்போஸ்தலன் பல நாடுகளிலே சிதறி போய், எதன் காரணமாக சிதறி போய், அவர்களுக்கு ஏற்பட்ட விசுவாச துன்பங்களுக்கு காரணமாக ரோமர்களுடைய ஆட்சியில அவர்களுக்கு பயங்கரமான துன்பங்கள் ஏற்பட்டு தங்களுடைய சொந்த நாளில் வாழ முடியாம இஸ்ரவேலிருந்து வெளியே போய் பல நாடுகளில் சிதறி போய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக பேதுரு எழுதிய நிருபம் இது. அந்த பேதுரு அப்படி எழுதிய பொழுது, அந்த துன்பப்பட்டவர்களுக்காக எழுதிய பொழுது அவளை தைரியப்படுத்தி பலப்படுத்துவதற்காக இத எழுதுகிறார். இந்த துன்பங்களை பற்றி, கிறிஸ்தவருக்கு வருகிற துன்பங்களை பற்றி இந்த காலையில கூட சிந்தித்து பார்த்தேன். ஒரு அறிக்கை சொல்லுகிறது, ஓபன் டோர் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க வந்து உலகத்துல பல நாடுகள்ல கிறிஸ்தவர்கள் துன்பப்படுகிற பத்தி புள்ளி விவரங்களை கொடுத்திருக்கிறார்கள் சரிங்களா. அப்ப ஒரு 15 நாட்டுக்கு மேல லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க, அங்கெல்லாம் நடக்குது. 2005 to 2015 வரையும் 10 வருஷத்துக்குள்ளாக சராசரியாக ஒவ்வொரு வருடமும், சராசரியாக ஒவ்வொரு வருடமும் யோசிப்பாரு, 2005 to 2015 வரை 90,000 பேர் கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இந்த 2017 இந்த மாதங்களுக்குள்ளாக 1,200 பேர் மேற்பட்டவர்கள் இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார். பாகிஸ்தான் லிஸ்ட்ல ரொம்ப உயரத்துல இருக்கு. நேரடியா கிறிஸ்துவுக்காக மறிக்கிறவர் எப்படி முதலாம் நூற்றாண்டுல துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்களோ நீரோவின் ஆட்சி காலத்துல, அதுக்கு முன்பும் இன்றும் அது நடக்கிறது. ஆனா அந்த அதிசயமா அந்த நாடுகள்ல நம்ம நாட்டு பேர் இல்லைங்களா. அப்ப அந்த லிஸ்ட்ல இல்லாத எவ்வளவு நாடுகள்ல இது நடக்கிறது? ஸ்ரீலங்காவில் சில பகுதிகளில் நடக்கிறது. இயேசுக்காக துன்புறுத்தப்பட்டு உயிரை கொடுக்கிறவர்கள் நம்ம நாட்டுல பல மாநிலங்கள்ல இன்னைக்கும் நடக்கு. ஆனா அது வந்து அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் சரியா கொடுக்கப்படல. தேவோட ஏன் பிரச்சனைன்னு சொல்லி அது பல பேர் போடுறது இல்ல. ஆனா நடக்குது, நடக்காம இல்ல. ஆனா இயேசுக்காக துன்புறுத்தலுக்கு உள்ளாவதும் இயேசுக்காக நம்ம உயிரை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுவதும் சகஜம். அது நமக்கு தெரியும் எங்க சத்தியம் இருக்கிறதோ அங்க ஆபத்து வரும். சில நேரம் நானே யோசிக்கிறது, கிறிஸ்துவனுடைய சபை அருமையான சபையே, தேவன் நேசிக்கிற சபையே, அதுக்கெல்லாம் பிரச்சனை வரலாமா? வருதே. ஏன் உள்ளுக்கிருந்தும் வெளியிலிருந்தும் பவுல் அப்போஸ்தலன் தான் மரிப்பதுக்கு முன்பாக எல்லா மூப்பர்களையும் பேசியாவில் இருந்தவர்களை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பெரிய அவருடைய பிரியாவை, அது மட்டுமல்ல அன்னைக்கு அவர் பெரிய பிரசங்கம் செய்தார் மூப்பர்களுக்கெல்லாம், கவனமா இருங்க உங்களுக்குள்ளிருந்தும், வெளியில இருந்துங்கிறது மட்டுமல்ல உங்களுக்குள்ளிருந்தும் ஓநாய்கள் எழும்பி விடுவார். மூப்பர்களுக்கு மத்தியிலிருந்தும் ஓநாய்கள் எழும்பி விடுவார். என்ன காரணம்? நம்முடைய நமக்கு நடக்கின்ற அந்த கிருபியின் மூலமாக நடக்கின்ற அந்த மறுபிறப்பு ஒரு ரகசியமான ஆவியின் செயல் இல்லைங்களா. நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. கண்ணால பார்க்க முடியாது. நம்ம இருதயத்துல நடந்தத நம்ம என்ன செய்கிறோம்? வெளியில சொல்லுகிறோம். மனம் மாறி ஆண்டவர் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறோம். அவர் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க. நம்ம கேட்கறதுக்கு முந்தி ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இந்த மறுபிறப்பாகி அந்த ஜீவனை விதைத்திருக்கிறதுனால அந்த விதைத்திருப்பது இரகசியமான காரியம், ஆவியானவர் செய்கிற காரியம். அது நிகழ்ந்திருப்பதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் நாம அதை உணர்ந்து என்ன செய்கிறோம், வாயால சொல்லுகிறோம், வாயால சொல்லுகிறோம். ஆனா சில பேர் இப்படி நிகழ்ந்திருக்காமலே வேறு காரணங்களால பாதிக்கப்பட்டு, இந்த செய்தி நல்லா இருக்கேன், இந்த இயேசு நல்லதா இருக்கிறார் போல இருக்கேன், இந்த இயேசு கிட்ட போனா நமக்கு பிரயோசனம் இருக்கும் போல இருக்கேன், என்னுடைய நோய்கள் குணமாகுமே, எல்லாம் சொல்றாங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணா ஜாப் கிடைக்குமே, கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் அவர் இப்படி எல்லாம் நினைச்சு கூட அந்த ரகசியமாக நடக்க வேண்டிய மறுபிறப்பு நிகழாமலேயே சபைக்குள் வந்து விடலாம், மூப்பர்களுக்குள்ளும் வந்து விடலாம். ஒரு மனுஷனை அவனுடைய உண்மையானவனா இல்லையா, அவன் விசுவாசியா இல்லையா என்பத நம்ம அவன் இருதயத்தை ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாது. அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரிந்தது இருதயம். நம்மளால முடியுமா? ஹார்ட் ஆபரேஷன் செய்யலாம், ஆனா ஆவிக்குரிய காரியத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஹார்ட் தான் பார்க்க முடியும், வேற ஒண்ணும் பார்க்க முடியாது. ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரியவர் தான் அறிந்திருக்கிறார், அவியானவர் அறிந்திருக்கிறார். அவர் ஒரு மனிதனுடைய பேச்சு, சிந்தனை, அவனுடைய செயல்பாடு, வாழ்க்கை முறையை வைத்து மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அது கொஞ்சம் ஆட்டம் போடுதுன்னு சொன்னா சபை ஒழுங்கு நடவடிக்கை கொண்டு வருகிறது. ஏன் அவனை திருத்துறதுக்கு, திருத்தத்துக்கு உடன்படாம இருக்கிறான்னு சொன்னா என்ன ஆகுறது? சபை நீக்கம் செய்து விடுகிறான். ஏன் பவுலே சொல்லி இருக்கிற, அவனை சாத்தான் இடத்தில் ஒப்படைத்து விடு. ஏன்னா சாதாரண எதிர் உலகத்துல இருக்கிற வேண்டியவன் எப்படியோ வந்து விட்டான், உள்ளே வந்து விட்டான், உள்ளே இருக்க கூடாது. அதுவும் கூட திருத்து நடவடிக்கை தான், கண்ணீரோடு செய்கிறோம். ஏன் அதையும் உணர்ந்து அவன் இப்படி எல்லாம் செய்திருக்க கூடாதுன்னு மனம் திரும்பி கண்ணீரோடு ஓடி வந்தா நமக்கு தெரியும், சரி இவன் உண்மையானவன் தான், தவறி போய்விட்டான். மன்னித்து சேர்த்துக் கொள்ளுகிறோம், மனம் திரும்புகிறவனே. பாத்தீங்களா, இது ரொம்ப அவசியமானது. அப்படி ஆகவே நம்முடைய செயல்கள் தான் காட்டும் நாம உண்மையானவர்களா இல்லையான்னு சொல்லி. நம்ம பேரு துன்புறுத்தல் வாழ்க்கையில ஏற்படுகிற நேரம் ஓடிடுவாங்க, சில நேரம் துன்புறுத்தல் கூட நல்லது. ஏன்னு சொன்னா உண்மையானவர் மட்டும்தான் தங்குவாங்க சேர்ச்சில், மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, காற்றுல பறக்கிற பதர்களை போல. நேற்று பார்த்தோமா இல்லையா, பஞ்சா பறந்துடுவாங்க. ஏ அவங்களுக்கு அது அவசியம் இல்லை, அப்பதான் தெரியும் வேற ஏதோ நோக்கங்களுக்காக நம்ம தீர் நம்மவர்களை போல இருந்தார்கள், ஆனா அவங்களுக்குள்ளேயே ஒரு அஜெண்டா இருந்திருக்குன்னு நம்ம அறிந்து கொள்ளும். ஆனா உண்மை விசுவாசிகளுக்கு துன்புறுத்தல் வரும், அது சகஜம். நம்ம நாட்டுல வா இயேசு கிட்ட வா, உன் துன்பமே போயிடும், அந்த துன்பமே போயிரும்னு சொல்ற அந்த குரலே துன்பத்தை இல்லாம ஆக்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அந்த தேவை தெரியாது, எப்படியே சொல்லி இவங்களை ஏமாத்துறது. ஆனா நான் சொல்லுகிறேன், துன்புறுத்தல் சகஜம். துன்புறுத்தல் வாழ்க்கையில வேணா அவசியம் இல்லைன்னு சொன்னா இப்பவே போயிருங்க, வேற வேலையை செய்யலாமா இல்லையா? உண்மைதான், எப்பவே போயிருங்க. என் மனைவிக்கு வரலையா, எல்லாருக்கும் வர்றது தானே, இயேசுக்கு மட்டும்தான் வராது. ஏன், அவர் பாவமே இல்லாதவர், பாவத்திற்கு பிறந்திருக்கிற எல்லோருக்கும் நோய் வரும். நம்ம சுவாசியா இருந்துட்டதுனால நமக்கு நோய் வரக்கூடாதுன்னு வேத புஸ்தகம் புதுசா எழுத வேண்டிய அது வரும். பாவம் நம்ம இருப்பதனாலும் பாவம் நம்மை சுற்றி இருப்பதனாலும் வரும். இங்கெல்லாம் வர்ற நேரம் நான் பாஸ்டரா இருக்கிறேன், பல வருஷமா இருக்கிறேன்னு சொல்லி வைரஸோ பாக்டீரியாவெல்லாம் என்ன கொஞ்சம் ஒதுங்கி போய் நின்றுமா? இல்ல, ஸ்ரீலங்காவுக்கு போன பொழுது டிங்கி காய்ச்சல் இருக்குன்னு அந்த பிரதேசத்துல நடக்க இருந்த மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். ஏன் சும்மா போய் மாட்டிக்க கூட இல்ல, நான் விசுவாசி, ஆண்டவருடைய காரியத்தை செய்ய வந்திருக்க, அதனால ஆண்டவரே இந்த கொசுக்கெல்லாம் நீ ஏற்கனவே பேசி என்ன தொடாம பார்த்துக்கணும்னு ஜெயமன்ட்டு போக முடியுமா? அப்ப அது முன் யோசனை இல்லாதவன்னு போயிடும் இல்லைங்களா? அந்த இடத்துக்கு பிரதேசத்துக்கு நான் போகல, ஒன்னு கட்சியா போதும் வந்துடும். ஆனா நமக்கு கொசு நமக்கு என்ன தெரியும், இதுதான் டிங்கி கொசு, யாரு கட்டுப்பிடிக்க முடியும், முடியாது. துன்புறுத்தல் யாருக்கும் வரும், சுவாசியோ சுவாசி இல்லையோ எல்லாருக்கும் அது வரும், அது சகஜம். பிரச்சனை என்ன நம்ம தெரியுமா, அவிசுவாசிய விட துன்புறுத்தலுக்கு மத்தியில சந்தோஷத்தோட, ஆவிக்குரிய சந்தோஷத்தோட, தைரியத்தோடையும் பலத்தோடையும் சமாதானத்தோடையும் வாழ நம்மளால மட்டும்தான் முடியும். அதனாலப்பா மோலாம் நூற்றாண்டுல மட்டுமல்ல, 16ஆம் நூற்றாண்டு காலத்திலையும் கிறிஸ்தவர்களை நீ மட்டும் அந்த ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி உன்னை விட்டுறோம்னு சொன்ன பொழுது அது என்னால சொல்ல முடியாது. அவர் மட்டுமே ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அவரை நான் பார்க்கிறேன், நீ என்ன கொள்ளுகிற பொழுது நான் அவரோடு இருக்க போகிறேன்னு ஸ்தேவான போல அவங்க தைரியத்தோட சொல்லி இறந்ததுக்கு காரணம் என்ன? அவர்களுக்கு விசுவாசம் இருந்து அங்க துன்புறுத்தல் வரலாம், நம்ம நாட்டுல வரலாம், நம்ம சபைக்கு வரலாம், எப்பன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வாழ்க்கையில் சகஜம். சமாதானமா இருக்கிற நேரத்துல உலகத்தான மாயையில விழுந்துட, துன்புறுத்தல் வருகிற காலத்துல தைரியத்தோட அதுக்கு முகம் கொடுத்து ஆண்டவர் விசுவாசிக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அதனால தான் இந்த துன்புறுத்தலுக்கு உள்ளானவர்கள் அவர் பயங்கர கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது அன்றாட துன்புறுத்தல் வீட்டுக்கு வெளியில வேலை தளத்துல எல்லா இடத்துலயும் நாட்டில வேலை இல்லாம இருந்திருக்கும் விசுவாசியாக இருந்ததுனால எத்தனையோ பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனா அந்த துன்புறுத்தலுக்கு மட்டும் இருந்த பொழுது அவளுக்கு ஆறுதல் சொல்லி பலப்படுத்த வேண்டிய பேதுரு எதை சொல்லுகிறார்? நீ யார் என்பதை நினைத்துப்பார், உனக்கு ஆண்டவர் செய்திருக்கிற அற்புதத்தை நினைத்துப்பார். இன்னைக்கெல்லாம் துன்புறுத்தலுக்கு இருந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறேன்னு சொல்லி உளவியல் ரீதியா ஆறுதல் சொல்லுவாங்க, உலகத்தான மாதிரி. பேதுரு அதெல்லாம் சொல்லலையே, இல்ல 24 மணி நேரம் ஜப கூட்ட போட்டு துன்புறுத்தல் ஓடி போகணும்னு ஏதாவது பண்றாரா? இல்ல இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நாட்டுல அப்படியே நடக்க கூடாது, மோடிக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியாவது ஏதாவது பண்ணு, ஜாம் பண்றாங்களா, பண்ணிட்டு இருக்கானுங்களா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே, அப்படியெல்லாம் ஜெபம் பண்ண கூடாது, அது பாவம். இப்படி ஜெபம் பண்ணுவதே பாவம். நீ யாருன்னு நினைத்துப்பா, துன்புறுத்தல்களை வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை பார்த்து பயந்து போகிற அளவுக்கு சாதாரணமானவன் அல்ல நீ. ஆண்டவர் தன்னுடைய அன்பால உன்னை நேசித்து தனக்காக உன்னை பிரித்து எடுத்திருக்கிறார். துன்பம் உன் சரீரத்தை எல்லாம் மாற்ற, ஆனா உன் விசுவாசத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. துன்பம் இந்த உலகத்தில் உனக்கு மரணத்தை கொண்டு வரலாம், ஆனா நீ போகிற இடத்தை அதனால இல்லாமலாக்கி விட முடியாது. துன்புறுத்தல் இந்த உலகத்து மக்களோடு உனக்கு பிரச்சனையை கொண்டு வரலாம், ஆண்டவரோடு நீ இணைந்திருக்கிற அந்த இணைப்பை அதால பிரிக்க முடியாது. ஆகவேதான் இங்க அப்போஸ்தலன் பேதுரு எவ்வளவு மேன்மையானவன் ஆண்டவருக்கு முன்பாக, அவர் உனக்கு செய்திருக்கிற காரியங்களை நினைத்துப்பார். மனதுல இருதயத்துல இருக்கிற துன்பம் இல்லாம போயிடும், நீ பயப்பட மாட்ட, நீ தைரியமா இருக்க வேண்டியது. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுது. அப்படி பல காரியங்களை சொல்லுகிறார், ரட்சிப்பை பற்றி அருமையான காரியங்களை சொல்லுகிறார், மாறி மாறி சொல்லுகிறார். ரத்தினக்கல் நல்லா பாலிஷ் பண்ணப்பட்ட டைமண்ட் ஒண்ணு எடுத்து அத வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் திருப்புறப்பெல்லாம் வித்தியாசமான கலர் வரும். இந்த கலர் தான் அப்படி ஒளி வெளிச்சம் அதை காட்டுகிறதே தவிர ஒரே ரத்தினக்கல் தான். ஆனா புது புது கோணங்கள்ல அதை பார்க்க முடியும். அதே போல அருமையான ரட்சிப்பை, மகத்தான ரட்சிப்பை பல கோணங்களில இவர் அந்த முதலாம் அதிகாரம் பூரா மாத்தி மாத்தி இவங்களை காட்டி கொண்டிருக்கிறார். ஏன் துன்பங்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு நீ யார் என்பதை சிந்தித்துப்பார், ஆண்டவர் உனக்கு செய்திருக்கின்ற அருமையான காரியத்தை சிந்தித்துப்பார். இப்ப இந்த வசனத்துல அவர் மீட்பை பற்றி சொல்லுகிறார். ரட்சிப்புக்கு வேதத்துல ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற காரியத்துக்கு கொடுத்திருக்கிற அனுபவத்துக்கு பல வார்த்தைகள் இருக்கு. சல்வேஷன், ரட்சிப்பு, அது ஒரு பெரிய வார்த்தை. இப்ப இங்க வந்து மீட்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்ப அந்த மீட்பு என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரிடெம்ப்ஷன், மறுபிறப்பு இன்னொரு வார்த்தை, நியூ பர்த், புதிய வாழ்க்கை. You must be born again. Yes, sir. நீ மறுபடிய வேண்டும். அப்ப சால்வேஷன், நியூ பர்த், ரிடெம்ப்ஷன். ரட்சிப்பு, மறுவாழ்வு, புதிய வாழ்வு, ரீஜெனரேஷன் ஆங்கிலத்துல சொல்லலாம், மத்த மீட்பு, இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கிற பெரிய காரியங்களை குறித்த வார்த்தை வேதம் பயன்படுத்துகிறோம். ஆனா மீட்பு என்று சொல்லுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அது போக்கஸ் பண்ணுகிறது. ரட்சிப்பு பெரிய வார்த்தை, பல விஷயங்கள் அடங்கிறேன். ஆனா மீட்பு, ஆண்டவர் நம்ம பாவத்திலிருந்து மீட்பதற்காக செய்த காரியங்களை அது குறிப்பாக நோக்குகிறது, போக்கஸ் பண்ணுகிறது. அதை குறித்து அவர் இங்க விளக்குகிறார், நம்முடைய நன்மைக்காக விளக்குகிறார். அதில் அவர் சொல்லுகின்ற காரியங்கள் முதலாவது அதை பத்தி சொல்லுகிற பொழுது இந்த மீட்பினுடைய திட்டத்தை நாம் பார்க்கும்படியாக சொல்லுகிறார். மீட்பின் திட்டம், அந்த ரிடெம்ஷன் அல்லது அந்த மீட்பு நமக்காக இயேசு நிறைவேற்றிய அந்த காரியம், அது எப்ப ஆரம்பித்தது, எப்பொழுது அது தீர்மானிக்கப்பட்ட 20வது வசனம். அவர்ங்கிறது ஒரு தனிப்பட்டவரை குறிக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பே குறிக்கப்பட்டவராய் இருந்து, நேரம் சிந்திக்கணும், உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் குறிக்கப்பட்டவரா? ஆனா நம்ம படிச்சிருக்கிறோமே, ஆண்டவருக்கு தோற்றமும் இல்ல முடிவும் இல்லைன்னு சொல்றேன். இப்ப உலக தோற்றத்துக்கு முன்பே குறிக்கப்பட்டவர்னு எப்படி இயேசுவை குறித்து சொல்ல முடியும்? நம்ம மீட்பை நிறைவேற்றியவர் நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்து, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே குறிக்கப்பட்டவரா? உருவாக்கப்பட்டவர் சொல்லல, தோற்றுவிக்கப்பட்டவர் சொல்லல, குறிக்கப்பட்டவர். எதற்காக? மீட்பை நிறைவேற்றுவதற்காக. அவரே மீட்பராக இருப்பதால் நம்முடைய மீட்பின் தொடக்கம், அது போடப்பட்ட திட்டம் உலக தோற்றத்துக்கே முன்பு. 6 நாட்கள் உலகம் படைக்கப்பட்டது இல்லையா, அதுக்கெல்லாம் முன்பு. இன் இட்டர்னிட்டி, நித்தியத்திலே அந்த திட்டம் கிறிஸ்துவ தேவர்களாலே போடப்பட்டது. மீட்பை குறித்து சிந்திக்கிற பொழுது தன்னுடைய உயிரை பணயமாக வைத்து பாவங்களையும் தேவ கோபத்தையும் தன்மேல் தாங்கி இயேசு ஒரே தடவை தன்னை பலியாக கொடுத்தாரே, அந்த பெரிய காரியத்தை, நம்மை விடுவிப்பதற்காக அவர் தன்னை கொடுத்து அந்த செய்த காரியத்தை நினைத்து பார்க்கிற பொழுது நேரடியாக அங்கு வந்து விடாமல் பேதர் என்ன செய்கிறார், அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாக கொண்டு போகிறார். இந்த மீட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகங்கள் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பாக பிதா குமாரன் ஆவியினாலே தீர்மானிக்கப்பட்டு அவருடைய தீர்மானத்தின்படி பிதா கட்டளையிட குமாரனாகிய கிறிஸ்துவ தேவர்களின் இரண்டாவது நபராகிய இயேசு கிறிஸ்து அதை முழு விருப்பத்தோடும் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அதற்காக அவர் குறிக்கப்பட்டார், அதற்காக அவர் குறிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாக, இங்க பாருங்க, அந்த ஏசாயா நிருபத்துல ஏசாயா 42வது அதிகாரம் என்ன சொல்லி இருக்கிறது என்று பாருங்க. 1வது வசனத்திலே, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட? என் ஆத்துமாக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அவரப் பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். இங்கு சொல்லப்படுவது நம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பேசி வெளிப்படுத்துகிறார். அவர் குறிக்கப்பட்டிருக்கிறார், அவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். நம்முடைய மீட்பை நிறைவேற்றுவதற்காக அவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் அங்கேயே சொல்லப்படுகிறது. அப்போஸ்தல நடவடிக்கை 2வது அதிகாரத்திலே இருபத்தி 23வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்படி இருந்தோ தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும், அவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அவர் ஏற்கனவே தேவனாலே கர்த்தராலே நிர்ணயித்து அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய முன்னறிவின்படி, அவருடைய ரகசியமான ஆலோசனையின்படி, ஃபோர் நாலேஜ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. ஆண்டவருடைய ஞானத்தை குறித்த ரகசியம் அது, மனுஷனுக்கு ஒரு காலம் தெரியாது. அவருடைய முன்னறிவின்படி, ஆலோசனையின்படி, அவர் நிர்ணயித்திருந்தபடி அவர் அதுக்காக குறிக்கப்பட்டிருந்தார். இதைத்தான் பேதுரு இங்கே சொல்லுகிறான் இந்த வசனத்துல. சரிங்களா, உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் குறிக்கப்பட்டவராயிருந்தார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது தற்செயலாக நடந்த ஒரு காரியம் அல்ல. எபேசியர் முதலாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலையும் பவுல் அப்போஸ்தலன் இதே வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுகிறார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக, நீங்க உலக தோற்றத்துக்கு முன்பாக அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள் அவருடைய அன்பினாலே. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக, நாம் மனித குலமே பிறப்பதற்கு முன்பாக, உருவாக்குவதற்கு முன்பாக எவ்வளவு விசேஷமாக இருக்கும். மாநிலத்தில் ஒரு பகுதியில தனக்காக தன்னுடைய நேசத்திற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம பிறப்பதற்கு முன்பாக பார்க்கிற பொழுது அந்த அன்பினுடைய ஆழத்தையும் விசேஷ தன்மையை யோசித்து பார்க்காம இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய அன்பு அது. பெற்ற அப்பா அம்மாவுக்கே அந்த அன்பு நிலைச்சிருக்கிறது இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய அன்பு. தேவன் தன்னுடைய மக்கள் மேல வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பு நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இங்கு பேதுரு சொல்லுகிறான், அவர் உலக தோட்டத்துக்கு முன்பாக குறிக்கப்பட்டிருந்தார். சொன்னா அவர் அந்த மீட்பு பணியை நிறைவேற்றுவதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக குறிக்கப்பட்டிருந்தார். யாருக்காக? நமக்காக. எப்பொழுது இது தீர்மானிக்கப்பட்டது? நித்தியத்திலே தீர்மானிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, இந்த மீட்பு திட்டமிடப்பட்டது நித்தியத்திலே. இரண்டாவதாக இந்த வசனத்திலிருந்து என்ன பார்க்கிறோம்? அந்த மீட்பர் வெளிப்படுத்தப்பட்டார்னு பார்க்கிறோம். மீட்புக்காக குறிக்கப்பட்டிருந்த அந்த மீட்பராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்தப்பட்டார். 20வது வசனத்துல தம் மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அவர் இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார்னு சொல்லியிருக்க அந்த வார்த்தை வெளிப்பட்டார் என்று சொல்லுகின்ற அந்த கிரேக்க வார்த்தை, அதுக்கு தமிழ்ல வெளிப்பட்டார்னு சொல்லியிருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு வருவதை குறித்து வெளிப்படுத்தும் சொல்லுகிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம்னு கூட சொல்லிருக்கு. அந்த வார்த்தை தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வல்லமையின் மூலமாக அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் கடைசி காலங்களிலே. இந்த கடைசி காலங்கள் எது? இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையிலிருந்து அவரது இரண்டாவது வருகை உள்ள கால பகுதியை தான் வேதம் பல இடங்களில் கடைசி காலம் என்று சொல்லுது. அந்த கடைசி காலத்துல தான் அந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி காலத்துல தான் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் தீர்மானிப்பது இந்த காலம் எப்பொழுது முடிவடைவது? ஒரு நாளும் தெரியாது. மனுஷகுமாரனுக்கே கூட தெரியாது. நாங்கள் சொல்லியிருக்கோம், என் பிதா மட்டுமே அறிந்திருக்கிற ஒரு கடைசியம் அந்த கடைசி காலங்கள். இயேசு சொல்லியிருக்கிற, நான் சீக்கிரமே வருகிறேன், வரப்போகிறேன். அது உண்மையான வார்த்தைகள். அவர் வரப்போகிறார். அது ஆனால் யாருக்கு தெரியாது? நமக்கு தெரியாது, ஒருவருக்குமே தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த கடைசி கால பகுதியில் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். மானிட உருவத்தை தாங்கி தேவனாகிய அவர் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்பட்டார். பிலிப்பியர் நிருபத்தை எடுத்து பார்ப்போம். இரண்டாவது அதிகாரத்திலே 6வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருந்தும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அந்த தேவன் மனுஷருடைய சாயலிலே தேவனும் மனிதனுமாக இந்த உலகத்திலே பிறந்தார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர்ல இந்த விதமா எழுதியிருக்கலாம் பாத்தீங்களா. ஒரு வார்த்தையில் அவர் பிறந்தார்னு சொல்லிட்டு போயிடலாமே, ஆனா அவருடைய பிறப்பு மனிதர்களுடைய பிறப்பை விட வித்தியாசமா அவர் நினைத்து பார்க்கும்படியாக பவுல் எதிர்பார்க்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனாயிருந்தும் மனித ரூபத்தை எடுத்து, அவர் மனித ரூபத்தை எடுத்த பொழுது அவருடைய தெய்வீகம் அவரை விட்டு போய்விடவில்லை. சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க மனுஷன் தான் கஷ்டப்படலாம் துன்பப்படலாம் உயிரை விடலாம், தெய்வத்துக்கு உயிரை விட முடியுமா? ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இறந்த பொழுது அவருடைய தெய்வீகம் அவரை விட்டு கொஞ்சம் இன்டர்வல் எடுத்து போயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப தவறான போலி போதனைகள், மனுஷனுடைய மாய சிந்தனைகள். வேதம் படிக்கிற நேரம் வந்துடக்கூடாது. இதுதான் லிபரல் டீச்சிங்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை இறையியல் கல்லூரிகளிலும் இந்த போலி போதனைகள் சொல்லப்படும். ஒரு ஸ்கூல் எடுக்க முடியாது இறையியல் கல்லூரி இங்கே ஒழுங்கா படிக்கிறது. ஒழுங்கில்லாத படிப்புக்கு மொத்த ஒரு இங்கே இருக்கிற இறையியல் கல்லூரி எவ்வளவு தவறுகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க தெரியும். இந்த வேதத்தை பத்தி நம்ம மாட்டிக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் கட்டுப்படும். இயேசு தேவனாகவும் மனித ரூபமாகவும் வந்தார். லாஸ்டர் இறந்ததை கேட்டு அவர் என்ன செய்தார்? கண்ணீர் விட்டார்னு பார்த்திருந்தான். He wept. அதுக்கு என்ன இந்த இறைய கல்லூரியில பொருள் கொடுப்பான்? அந்த நேரத்தில் அவருடைய தெய்வீகம் ஓடி போயிருச்சு. எப்படி தெய்வீகத்துக்கு அழுக வரும் மனுஷனுடைய சிந்தனை? வந்துட்டு ஓடி போறதுக்கு விளையாட்டா? அவர் அதுதானே ஒரு பெரிய அற்புதம். தெய்வீகமும் மானுடமும் கலந்து இருந்து அவர் தன்னுடைய மானுடத்திலே அழுதார், மானுடத்திலே கஷ்டப்பட்டார், மானுடத்திலே இறந்தார். அப்பொழுதெல்லாம் தெய்வீகம் முழுமையாக அவரோடு இருந்தது. அது ஒரு பெரிய அற்புதம். அதை மனிதர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் விசுவாசிகள் நம்ப வேண்டியது அவசியம். ஆணித்தரமாக அதை நம்ப வேண்டியது அவசியம். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய விசேஷமான பிறப்பு. அவர் வெளிப்படுத்தப்பட்டார் நமக்காக. He was made flesh. யோவான் 1:14 வசனத்துல 1:14 சொல்லுகிறார், He was made what? Flesh. மாம்சத்துல அதே காரியத்தில். ஆனா மாம்சத்தில் வந்தார்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னா? We beheld his glory. அவருடைய மகிமையை நாம் பார்த்தோம், மானிடத்திலே பார்த்தோம். தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார் என்று சொன்னான் யோவான். ஆண்டவர் இயேசு வருவதை பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார். அவரோடு ஒப்பிடுகிற பொழுது நான் மிகவும் சாதாரணமானவன், பூசிக்கு சமமானவன் சொல்லுகிறார். ஏன்னா அவளுக்கு விளங்கி இருந்தது இவர் சாதாரணமானவர் அல்ல. அந்த இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். பார்த்தீங்களா? மானிட ரூபத்தோட இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். யாருக்காக? நமக்காக. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக, அவர்களை மீட்பதற்காக. அதனால்தான் அவருக்கு பெயரே இருக்கிறது என்ன? மீட்பர். மீட்பின் திட்டம் போடப்பட்டது நித்தியத்திலே உலக தோற்றத்திற்கு முன்பாக. அந்த மீட்பர் வெளிப்படுத்தப்பட்டது இந்த கடைசி காலத்திலே இந்த உலகத்திலே பிறந்ததன் மூலமாக. மூன்றாவதை பாருங்கள், அந்த மீட்பருடைய மகிமையை யோசித்து பாருங்க. அந்த மீட்பருடைய மகிமை, அது 21 வசனத்துல சொல்லப்படுது. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அந்த மீட்பருக்கு மகிமையை கொடுக்கப்பட்டது. அந்த மீட்பருக்கு மகிமை கிடைத்திருக்காது. அந்த மீட்பின் பணியை அவர் முழுமையாக நிறைவேற்றாமல் இருந்தார். அந்த மீட்பின் பணியை முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர் மீட்பர் மட்டுமே, இயேசு கிறிஸ்து மட்டுமே, வேறு யாராலும் முடியாது. மீட்பினுடைய, ரட்சிப்பினுடைய அருமை பெருமை உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? சாதாரணமா ஒரு குளத்துல பிறந்த ஒரு மனிதனாரன், பாவமே நிறைந்திருக்கிற மனிதனாகிய எனக்கு இவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர் பிறக்க வேண்டியது அவசியம். தேவனும் மானிடத்தையும் தண்ணில் கொண்டு அவர் பிறந்து ஆண்டவருடைய நீதி கட்டளைகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் பூரணமாக நிறைவேற்றி அவருடைய அந்த கடமை பொறுப்பின் இன்னொரு பகுதியாக அனைத்து துன்பங்களையும் பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கின்றபடி அவருடைய ஊழியக்காரன் பட வேண்டிய அத்தனை உபாதைகளையும் துன்பங்களையும் அவர் பட வேண்டும். அவரை எச்சித்துட்டு இருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, அசிங்கமா பேசி இருந்திருக்கிறாங்க, கால்ல ஆணி அடிச்சிருக்கிறாங்க, சிலுவையை தூக்கி கொள்ளும் கொண்டு போகும்படி அவரை வற்புறுத்தி இருக்கிறார்கள், அவரை சவுக்கால அடிச்சிருக்கிறாங்க. என்னென்னவெல்லாம் துன்பங்கள் செய்ய முடியுமோ அத்தனையையும் செய்திருக்கிறார்கள். அந்த யூத கூட்டம், இந்த கேவலமான கொலைபாதகனாகி இருந்த பரபாசை கூட அவனை விடுங்க, ஆனா இவனை கொள்ளுங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு இந்த முழு உலகத்தாலும் அசிங்கப்படுத்தப்பட்டு அவலட்சணமாக அவரை பார்த்து அவரை வெறுக்கின்ற விதமாக அதையெல்லாம் தண்ணீர் தாங்கி கொண்டு அடிக்கப்படுவதற்கு அழைத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் போய் அமைதியோடு தன்னை நமக்காக வழி கொடுத்தார். பாக்குற மாதிரி அவர் அப்படி இறக்க வேண்டி இருந்தது, அதுல ஒன்றையும் தவறி இருக்க முடியாது, அத்தனையும் அவர் நிறைவேற்றினார். அப்படி அவர் நிறைவேற்றிய பொழுதுதான் அவர் தன்னுடைய ஆவியை தன்னுடைய சித்தத்தின்படி தான் விட்ட பொழுது அவருக்கு என்ன நடந்தது? அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி, தேவனுடைய வல்லமை அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப செய்தது. ஆண்டவருடைய உயிர்த்தெழுத நம் மீட்புக்கு மிகவும் அவசியம். அப்படியே சிலுவை மரணம் எந்த அளவுக்கு அவசியமோ அந்த சிலுவை மரணத்தை தான் ரொம்ப யோசிச்சு பார்ப்பாங்க, பேசுவாங்க. ரொம்ப இடங்கள்ல திருவிருந்த நேரத்துல அதைத்தான் பேசிட்டு இருப்பாங்க. முழு வெள்ளிக்கிழமையும் நல்ல வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி அதைத்தான் கத்தோலிக்கும் பேசிக்கிட்டே இருப்பான். ரத்தம் கொட்டி மறித்தார். ஆண்டவர் மறித்தது மட்டுமல்ல, மீட்பு நிறைவேறப்பட்டது. அந்த மீட்பு நிறைவேறுவதற்கு உயிர்த்தெழுதல் அவசியம். அவர் மறித்து உயிர்த்தெழாமல் இருந்திருந்தால் மனிதனுக்கு ரட்சிப்புக்கு வழியே இல்லை. அந்த மறித்தவர் உயிர்த்தெழுதல் எழ வேண்டும். இயேசு மூன்றாவது நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல், வரப்போகிற உயிர்த்தெழுதலை முன்னுதாரணமாக காட்டுவதற்காகத்தான் லாசரு உயிர்ப்பிக்கப்பட்டார். லாசரு உயிர் கொடுக்கப்பட்டது போல, உயிர்ப்பிக்கப்பட்டது போல ஆண்டவர் கர்த்தர் தன்னுடைய வல்லமையினாலே இயேசுவை உயிர்த்தெழும்படியாக செய்ய போகிறார். அவர் உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, அதான் அவருடைய பெரிய மகிமை. அந்த உயிர்த்தெழுதல் ஒன்னு இருக்கு, அந்த மகிமை. உயிர்த்து எழுந்த பிறகு அவருக்கு நடந்தது என்ன? அங்கு சொல்லப்படு, அவருக்கு மகிமையை கொடுத்தார், அவர் மகிமைப்படுத்தப்பட்டார். மீட்பை முழுமையாக பூரணமாக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி இருப்பதனாலே அவரை அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்த கர்த்தர் அவரை என்ன செய்தார்? எல்லாத்துக்கும் மேலாக, அனைத்திற்கும் மேலாக அவரை எழுப்பி ராஜாவாக தன்னுடைய ஒரே குமாரனை மகிமைப்படுத்தினார். எபேசியர்ல வாசிக்கிறோம் அதை குறித்து. எபேசியர் நிருபத்தை எடுத்து பார்ப்போம். இரண்டாவது அதிகாரத்துல முதலாவது அதிகாரத்துல அங்க 20வது வசனத்துல எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக சகலத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தன்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து, ஏன் அவர் மீட்பை நிறைவேற்றியதற்காக அவருக்கு பரிசு. பிதாவிடத்திலிருந்து குமாரனுக்கு தன்னுடைய வலது பாகத்தில் உட்கார்ந்திருக்க பண்ணும்படியாக, மறுபடியும் எந்த இடத்தில் இருந்தாரோ அவர் அந்த இடத்துக்கு போகிறார். போனது மட்டுமல்ல, அவர் இப்பொழுது மீட்பை நிறைவேற்றி இருப்பதனாலே முன்பு தேவனாய் மட்டும் அவருடைய வலது பார்சத்தில் இருந்த அந்த இரண்டாவது திருத்துவ நபர் இப்பொழுது தேவனும் மனிதனுமாய் பிதாவுக்கு பக்கத்திலே அவருக்கு அவருடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகின்றவராய் நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தார். அவர் அந்த விதத்தில் இயேசுவை கர்த்த பிதா மகிமைப்படுத்தினார்னு பார்க்க. மகிமைப்படுத்தப்பட்டவர் யார்? நம்முடைய மீட்பர், நம்முடைய மீட்பர். மீட்பை நிறைவேற்றிய அந்த இயேசு இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டார். எல்லாம் அந்த நேரத்துல சிந்தித்து பார்த்திருக்கிற அந்த துன்பப்பட்டவர் எவ்வளவு தைரியம் வந்திருக்கு தெரியுமா? உலகத்துல அனைத்துக்கும் மேலாக எவ்வளவோ ராஜா, எவ்வளவோ பிரசிடென்ட், எவ்வளவோ துறைத்தனங்களை பார்க்கிறோம், எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக்கி அவரை சபைக்காக அதன் தலைவராக தந்திருந்தா நம்ம பயப்பட வேண்டியது இந்த உலகத்துல யார் இருக்கா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்காதவன் பயப்படுவோம். அவ்வளவு பெரிய ஒரு பாடி கார்டு உங்களுக்கு இருக்கிறார், இவருக்கு மேல ஒருத்தர் தேட முடியாது. நம்ம யாருக்கு பயப்படும்? எந்த துன்புறுத்தலுக்கு பயப்படும்? இவ்வளவு பெரிய தேவன் சபையினுடைய தலைவராக இருக்கிற பொழுது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரம் மறுபடியும் பார்ப்போம். வசனம், தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. 32 வசனம் அதே அதிகாரம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். 3 அதிகாரம் 15 வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார், அதுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். 4 அதிகாரம் 10 வசனம், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் சொஸ்தமானது என்று சொல்லுகிறேன். அப்ப அந்த அளவுக்கு திரும்பவும் 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 இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கை இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? அது நடக்கலன்னு நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவிசுவாசி யூதர்கள், ரோமர் அரசாங்கத்தை சேர்ந்தவர், ஏன்னா அப்படி நிரூபிச்சுட்டா ஒருதனுமே இயேசுவ இனிமே விசுவாசிக்க மாட்டாங்கிறதுனா அது எப்படி நடந்த காரியத்தை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் பிதாவினாலே மகிமைப்படுத்தப்பட்டார். யோவான் 17 அதிகாரத்துல இயேசு சொல்லுவதை பார்ப்போம். யோவான் 17:4-5 வரையும், பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், இயேசு சொல்லுகிறார், பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பிதாவை பார்த்து சொல்லுகிறார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இயேசுனுடைய ஜெபம் பிதாவை நோக்கி, அந்த ஜெபத்தின்படியாக அவர் மகிமைப்படுத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமைக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து உயிர் தெழுந்து அவர் ஆண்டவர் நாளை மகிமைப்படுத்தப்பட்டார்னு பார்க்கணும். யார் மகிமைப்படுத்தப்பட்டது? மீட்பு. எதற்காக? நம்முடைய மீட்பு நிறைவேற்றம் அடைந்ததற்கா? அவர் மூலமாக அது நிறைவேற்றம் அடைந்ததற்கா? இப்ப கடைசியாக நான்காவதாக இந்த மீட்பு யாருக்கு கிடைக்கும்னு பார்க்கணும். அவ்வளவு பெரிய மீட்பு அனாதியிலே நித்தியத்திலே தீர்மானிக்கப்பட்டது கிறிஸ்துவ தேவர்களால். கிறிஸ்துவத்தின் இரண்டாவது குமாரன் பிதாவினாலே அனுப்பப்பட்டு இந்த உலகத்திலே அது நிறைவேற்றப்பட்டது. அந்த மீட்பர் இந்த காரியத்தை, இந்த மீட்பை நிறைவேற்றியதற்காக அவர் பிதாவினாலே மகிமைப்படுத்தப்படுகிறார். சபையின் தலைவராக நியமிக்கப்படுகிறார் ஆண்டவராக. அந்த பெரிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய அந்த மீட்பு யாருக்கு கிடைக்கும்? 1 பேதுரு 21வது வசனத்தில் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. அதற்கு மேல 20வது வசனத்தில் தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. தேவன் மேல விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறவர்களுக்காக இது நிறைவேற்றப்பட்டது. அவரால் உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக இந்த மீட்பு நிறைவேற்றப்பட்டது. இவ்வளவு பெரிய இந்த மீட்பு, ரிடெம்ஷன், இந்த ரட்சிப்பு எனக்கு எப்படி கிடைக்க முடியும் என்று யாராவது கேட்டா அதுக்கு என்ன பதில்? இங்க பார்க்கிறோம் இதிலிருந்து, இது யாருக்காக? அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறவர்களுக்கா? அவர்களுக்கு மட்டுமே இது சொந்தமானது, அவர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்துவை விட்டு தள்ளி நிற்கிறவர்களுக்காக அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது போல மாய்மாலம் செய்து கொண்டிருப்பவர்களுக்காக அல்ல. அதே முழு நம்பிக்கையும் விசுவாசமும் இயேசுவுக்காக, அவர் மீது மட்டுமே வைத்திருக்கிறேன் என்று அவரிடத்திலே தேவன் மூலமாக வருகிறவர்களுக்கா? உங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா? அப்படிப்பட்டதா? ஞானஸ்நாம எடுத்த விசுவாசத்தை அடையலான ஒரு போலி போதனை இருக்கு நம்ம நாட்டுல, ரொம்ப இருக்கு. இலங்கை நாட்டுல இப்படி ஒரு இடத்துல நடந்ததை நான் கேள்விப்பட்டு அங்க சொன்னான். துன்பப்படுகிற மக்களுக்கு சில உதவிகள் செய்கிறதா, பொருள்கள் கொடுக்கறதா சொல்லி அப்படி போனவர்களை பார்த்து அவங்களாம் இது கிடைக்கும்னு சொல்லி வந்தவங்கள, நீங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து சேர்ச்சிக்கு வரணும், அப்போ உதவி செய்யும் சரிங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க. ரட்சிப்பு இப்படி வருமா? எங்க வேதத்துல சொல்லி இருக்கு? அப்படி ஞானஸ்நானம் எடுப்பதனால ரட்சிப்பு வருவதா இருந்தா அது தேவனால் வந்ததாக இருக்காது. தேவன் மூலமாக எது தேவை? இங்கு சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் தேவனிடத்துல இருக்கிறது, உலகத்து பொருள்கள் மேலாக. உங்களுடைய என்னப்படி அவரிடத்துல வர முடியாது? உங்களுடைய முழு விசுவாசமும் இருதயமும் தேவன் மேலே, அவர் மேல வைக்கிற நம்பிக்கை. அவர் அந்த சிலுவையிலே ஒரே தடவையாக என்னுடைய சகல பாவங்களுக்குமாக தன்னையே பலியாக கொடுத்து மரித்திருக்கிறது. என்னுடைய பாவங்கள் போக்கப்படுவதற்கு அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக மட்டுமே எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அவரே மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுக்க எழப்பட்ட தேவனாக இருக்கிறார். அவர் மேல் அவரை நான் விசுவாசிக்கிறேன், முழு மனதோடு அவரை விசுவாசிக்கிறேன். ஏன்? அவர் என் பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். வேற எந்த நோக்கத்துக்குமாக அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், எனக்கு பாவ மன்னிப்பை அளித்திருக்கிறார், நித்தியத்திலிருந்து என்னை நேசித்திருக்கின்ற தேவன், எனக்காக இந்த உலகத்திலே தெய்வமும் மானிடமுமாக பிறந்த தேவன், அவர் மேல் முழு நம்பிக்கையும் வைத்திருக்கிறீங்களா? அத்தகைய விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் மேல் இருக்கிறவர்களுக்காகத்தான், அவர்களுக்கு தான் இந்த மீட்பு உரித்தானது. அவர்களை பார்த்துத்தான் மீட்கப்பட்டவர்கள் சொல்ல முடியும். மீட்பரால் மீட்கப்பட்டவர்கள் அவர்களை பார்த்து தான் சொல்ல முடியும். அத்தகைய விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? அதான் சொல்லப்படுகிற உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி. வேதம் மறுபடியும் மறுபடியுமாக சொல்லுவது விசுவாசம். விசுவாசி, அவரை விசுவாசி. உன்னுடைய பாவ விடுதலைக்காக அவரை விசுவாசி. நீ நரகத்தில் இருந்து தப்புவதற்காக, வரப்போகிற நியாய தீர்ப்பில் இருந்து தப்புவதற்காக அவர் மேல் உன்னுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வை. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு நமக்கு இல்லை. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கின்ற மீட்பராக, ரிடீமராக இருப்பது அவர் தான். யோபு சொல்லுகிறான், ஐ நோ மை ரிடீமர், என்னுடைய மீட்பரை நான் அறிந்திருக்கிறேன். அந்த மீட்பர் மூலமாக ரட்சிப்பை, மீட்பை அறிந்திருக்கிறீர்களா? இல்ல வெறும் ஞான ஸ்நானத்தை நம்பி வாழ்ந்துருக்கிறீங்க? உங்களுடைய மீட்பர் யார்? உங்களுக்கு மீட்பு கிடைத்திருக்கிறதா? அப்படி ஒரு ரட்சிப்பு கிடைக்காதவர்கள் அவரை நாடி வருகிற பொழுது அவர் மேல் உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்கின்ற பொழுது உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய மீட்பு! இந்த உயிர் தழுதலை பற்றி நினைத்து பார்க்கிற பொழுது இத்தனையும் நம்ம மனசுக்கு வரணும். அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தான் அவருடைய உயிர் தழுதலின் மகத்துவம் தெரியும். அவர் சந்தோஷப்படுவார். தேவன் உங்களுக்கு அந்த மகிமையான மீட்பாகிய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்க, வாழ்க்கையில வேறு எதுவும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, சமாதானத்தை கொடுக்காது. அவரால் நாம் மீட்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் நம்முடைய மீட்புக்காக தன்னையே பலியாக கொடுத்திருக்கிறார். உயிர் தெழுந்து பிதாவினாலே மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரை விசுவாசிங்க, அவரை நோக்கி பாருங்க, அவரிடத்துல வாங்க. அவர் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய. பாஸ்டரால கொடுக்க முடியாது, உங்க குடும்பத்தால கொடுக்க முடியாது, இந்த உலகத்தால கொடுக்க முடியாது. ஆனா இயேசு கொடுப்பது ரட்சிப்பு, மீட்பு. அதனாலதான் அவருக்கு பேரும் ரட்சகர், அவருக்கு பேரும் மீட்பரா இருக்கிறது. அந்த நல்ல மீட்பனாகிய அந்த மீட்பரை விசுவாசித்து ரட்சிப்பாகிய அனுபவத்தை அடைந்திருக்கிறீர்களா? இந்த நாள்ல அந்த அடைந்திருக்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? அப்படி இல்லாதவர்களாக இருந்தா காலதாமதம் செய்யாம தொடர்ந்து அவரை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்காம அவரிடத்துல இன்றே வந்து, இது கிருபையின் நாளாக இருக்கிறது, இடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளி வைக்க மாட்டேன், அவனுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன் இலவசமாக என்று அந்த இயேசு சொல்லி இருக்கிற பொழுது அவரிடத்துல வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த மீட்பரை கண்டுகொள்ளுங்கள். அந்த இரட்சகர் உங்கள் ஆண்டவராக இருக்கும்படியாக அவரை முழு மனதோடு இன்றே விசுவாசியுங்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெபம் பண்ணுங்கள்.